தலைப்பு ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். ஆவியிலே குருடன் அது எப்படி உருவாகுது, என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் பார்ப்போம். யோவான் 3:3-8 வரை உள்ள வார்த்தைகளை வாசிப்போம். யோவான் 3:3
சொல்கிறேன் மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவன் அப்படியே இருக்கிறான் என்றார்.
போதும், இங்கு நாம் வாசிக்கிறோம், ஒருவன் ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறான், ஆவியினால் மறுபடியும் பிறக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். அப்போ ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையினால் அல்லது ஞானத்தினால் அறிவினால் தன்னுடைய அறிவை சுத்திகரிக்கும் போது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தரிசனத்தை காண்கிறான். அப்போ இப்படி காணும்போது என்ன பண்ணுறான்னா, உடனே தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்த உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நடக்கிறான். அப்போ கண்ணு பார்வை நல்லா தெரியுது, தேவனுடைய ராஜ்யம் எவ்வளோ அழகாக இருக்குது, அதனுடைய விசேஷமான காரியங்கள் என்னங்கிறது தூரத்துலேருந்து பார்க்குறான். அப்போ தூரத்துலேருந்து தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறவர்கள் எல்லாருமே எப்படியாவது அதுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அங்கே கடந்து செல்கிறார்கள். ஆனால் அங்கே போகும்போது என்னென்னா, ஆவியில் மறுபடியும் பிறந்தால் தான் ஒருத்தன் உள்ளே பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, திரும்பியும் ஆவியில் மறுபடி பிறக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சென்று அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன நடக்குது, ஏன் பிரவேசிக்கிறாங்க, அதனால் என்ன நன்மை, விருந்து நடக்குது. அப்போ அங்கே சாப்பாடு வாசனை நல்லா கமகமான அடிக்குது. அப்போ உள்ளே போனால் தான் சாப்பிட முடியும். அப்போ இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பறக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறாங்கிறாங்க, பயணம் பண்ணுறாங்க. பயணம் பண்ணும்போது தன்னோடு கூட என்ன பண்ணுறான், அநேகரையும் கூட்டிகிட்டு போகிறான். தேவனுடைய ராஜ்யம் எனக்கு தெரியுது, நான் நடந்து போயிட்டுருக்கிறேன், யார் யார் என் கூட வர்றது, என் கூட வாங்க அப்படின்னு இவன் கூட்டிகிட்டு போகிறான். 1 வருஷமாக நடக்கிறான், 2 வருஷமாக நடக்கிறான், 3 வருஷமாக நடக்கிறான், நடக்கிறான். அதான் தேவனுடைய ராஜ்யம் வரமாட்டேங்குது, போக முடியல, பக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது, போக முடியல. என்ன காரணம், கண்ணு தெரியல, பார்வை சரியில்லை, பார்வை சரியில்லை, ஆவிக்குரிய குருடன். குருடன் நான் இருந்துட்டு என்ன பண்றான், தேவனுடைய ராஜ்யம் எனக்கு தெரியுது தெரியுதுன்னு சொல்றான். ஆவிக்கிற நிலைமையில் நான் மறுபடியும் பிறந்துட்டேன், எனக்கு பார்வை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியல. வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்பொழுது வேலெல்லாம் கூட கொடுக்கப்படும் நிறைய காரியம் சொல்லியிருக்காரு பாருங்க, அதையும் மனுஷனுக்கு தேடுறக்க ஆரம்பிச்சிட்டான். மெயினானதை விட்டு போட்டு மற்றதை தேடுறக்க ஆரம்பிச்சிட்டான். மற்ற என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு வஸ்திரம் குடியிருக்கிற இடம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் அதையும் தேடுறக்க ஆரம்பிச்சிட்டான். பல்லவ ராஜ்யம் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பூமிக்குரிய காரியமெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. பூமிக்குரிய காரியமெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா பல்லவ ராஜ்யத்தினுடைய காரியம் அவனுக்கு தெரியாது. விசேஷமாக உபாசம் எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, விசாசு உயரமான இடத்த கூட்டிகிட்டு போய் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் காமிப்பான். அப்போ உபாசம் எடுத்து முடிகிறவங்களுக்கு பரலோக ராஜ்யம் கண்ணுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவான், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு போய் காமிக்கிறதுக்கு பயங்கரமான உயரமான இடத்துல கொண்டு நிற்க வச்சு காமிப்பான். இதெல்லாம் உனக்கு தருவேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினாதான் அப்புறம் தான் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனால் பிசாசு என்ன சொல்லுவான், நான் உனக்கு முதலே கொடுத்துருவேன். எப்படி, அதை தேடி இதை கண்டுபிடிக்கிறியா இல்லை இதை முதல்ல வாங்கிக்கிறியான்னு கேட்பான். உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு முதல் இதே கிடைச்சா போதுன்ட்டு இந்த உலகத்தினுடைய ஆசைகளுக்கு இச்சைக்கு உட்பட்டு இன்னைக்கு அநேகம் பேர் ஆவிக்குரிய குருடனாக இருக்காங்க. அப்போ ஆவிக்குரிய குருடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பார்க்குறேன் பார்க்குறேங்கிறான் தேவனுடைய ராஜ்யத்தை. வசனம் சொல்லுது, ஒருத்தன் காண்கிறேன் என்று சொல்லுகிறபடியினால் அவன் குருடனாக இருக்கிறான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறான்னு சொன்னால் அதன்படி நடக்கணும். சும்மா நான் கண்ணில் பார்க்குறேன் பார்க்குறேன், எனக்கு தரிசனம் தெரியுது, எனக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுருச்சு, நான் ஞான காரியங்களை நல்லா தெரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, செயல்படுத்தி காட்டு. அப்போ ஒருத்தன் காண்கிறேன் என்று சொல்லுகிறபடினால் அவன் இன்னும் குருடனாக இருக்கிறான். உங்களில் பாவம் இல்லை என்று சொல்கிறபடினால் உங்களுக்குள்ளே பாவம் நிலைத்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கணுன்னா ஒவ்வொரு நாளும் மனந்திருப்பணும், ஒவ்வொரு நாளும் மறுபடியும் பிறக்கணும். அப்போ தான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும். அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறவனும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே விருந்து சாப்பிட்றவனையும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வசனம் சொல்லுது, காற்று எப்படி அடிக்குது எங்கே போகுது வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே விருந்து சாப்பிடுகிறவர்களையும் சர்வசாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவன் சாப்பிட்றவனாக இருந்தால் ஒன்று ரெண்டு ஆலோசனை சொல்லும்போது கண்ணு வந்து திறக்கணும் ஒரு மனுஷனுக்கு. ஆவிக்குரிய கண்கள் திறக்காமல் இருக்கிற பட்சத்தில் ஆவிக்குரிய கண் திறந்தவன் என்ன பண்ணுவான், இவனை கூட்டிகிட்டு போனால் நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. இவன் கண் எப்படியாவது திறக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்தோம், அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான், நானும் உன் பின்னாலேயே வருவேங்கிறான். இந்த குருடன் எத்தனை பேர்த்த குருடன் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறது, குருடன் ஒருத்தனை எடுத்துகிட்டு போனால் ரெண்டு பேர்த்து எடுத்துகிட்டு போகலாம், நிறைய குருடன்கள் நம்ம வழிகாட்டுறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த குருடன்களுக்கெல்லாம் பார்வை கொடுக்கலாம். இன்னைக்கு குருடன்களுக்கெல்லாம் பார்வை கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லா குருடனும் சேர்த்து பல்லவ ராஜ்யத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் எல்லாம் வாங்கன்ட்டு குருடனுக்கு குருடன் வழிகாட்டலாம். இப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இல்லாத பொய்ய சொல்லி கூட்டிகிட்டு போய் தான் எல்லாத்தையும் கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளுறான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறவர்கள் மற்றவர்களுக்கு ஒன்று ரெண்டு தடவை சொல்லுவாங்க, என்ன எப்படி உன்னுடைய ஆவிக்குரிய கண் திறந்ததுன்னா என்னை மாதிரி நீயும் பார்க்கலாம், நீ குருடனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் நீ முதல்ல மனம் திரும்பு, ஆவியில் மறுபடியும் பெற பிறந்தனா நம்ம ரெண்டு பேரும் வேகமாக போகலாம் அப்படி எல்லாருக்கும் கண் பார்வை கொடுக்குறவனாக மாற வேண்டும். ஆனால் இன்றைக்கி வழி நடத்துகிறவர்கள் அவர்களும் குருடராக இருக்கிறார்கள், பின்பற்றுகிறவரும் குருடராக இருக்கிறார்கள், அவர்கள் போகிற இடம் என்னங்கிறது தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவருடைய தரிசனம் வந்து தேவனுடைய ராஜ்யம் அல்ல. குருடன் தேடி தேடி போனான்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவான், அந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை தான் தேடுவான். இந்த உலகத்தில் எப்படி பெரிய ஆளாகிறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி பெரிய வீடு கட்டுறது, எப்படி வெளிநாட்டுக்கு போகிறது, எப்படி உலகத்தினுடைய புகழையும் பெருமையும் சம்பாதிக்கிறது, அதுக்கு பைபிள் வசனத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது வேலை பண்ணிட்டு முயற்சி எடுத்துட்ருப்பான். அப்படியாக இன்றைக்கு ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்கள் தானும் பரலோக ராஜ்யத்தை காணவில்லை, மற்றவர்களையும் காண்பதற்காக வழிநடத்தவில்லை. அதனால் ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். கண் திறந்தவனுக்கு பின்னால் நம்ம வழி காட்டிட்டு வழி தேடி அவனை கூட்டிகிட்டு போனால் அவன் சரியான வழியில் நடத்துகிறானா தப்பான வழியில் நடத்துகிறானான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்முடைய கண் பார்வை திறந்தால் தான் நாம் சரியான வழியில் நடந்து போகிறோமான்னு நம்மளுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கும். அதனால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அவன் ஜலத்தினாலே மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆவியில் மறுபடியும் பிறந்தாச்சுன்னா உள்ள பிரவேசலாம். உள்ள பிரவேசம்னா சாப்பாடு தேடப்பிள்ளை நடக்குது. நம்மளுக்கு விருப்பமான சாப்பாடு சாப்பிட்டு நாம் தேவனுடைய மகிமையை நாம் அனுபவிக்கலாம். ரெண்டு பேதர் 1:5-11 வரை.
நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாக இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் தனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களர தாம் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து தன் சுருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும்.
போதும். இங்கே ஆவியில் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு சில குணாதிசயங்கள் இருக்கிறது. அந்த குணாதிசயங்கள் இருந்தால் தான் அவன் ஆவியில் மறுபடி பிறந்தான்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா என்னாச்சு? வசனம் சொல்லுது அவன் ஆவியில் மறுபடி பிறந்திருக்கிறான் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன், 5 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவைகள் உங்களுக்கு உண்டாக இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலும் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க வட்டாது. அப்படின்னா ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு இவைகள் நம்மளுக்குள்ளே வளர வேண்டும். அப்படி இருந்தால் தான் நான் மறுபடியும் பிறந்திருக்கேன்னு அர்த்தம். அப்படி இவைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்குது? கண் சொல்லி போன குருடனாக இருக்கான். கண்ணு பார்வை தெரிஞ்சிருக்குது. ஒரு டைம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்துருக்கிறான், அவனுக்குள்ள ஆவிக்குரிய காரியங்கள் உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கிரியல் இல்லாதனால அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் மீண்டும் குருடாகிவிட்டது. இப்போ நல்ல பார்வை தெரியாமையே இருந்ததுன்னா ஒன்றுமே அவனுக்கு பிரச்சனை இல்லை. கண் பார்வை நல்லா தெரிஞ்சிட்டு இருந்துட்டு திடீர்னு குருடாக மாறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அவனுக்கு. அது மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் குருடனாக இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து எப்படியோ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு வரும்போது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தரிசனத்தை பார்க்குறான். அப்போ அவனுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நடந்து அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் முயற்சி எடுக்கும்போது அல்லது நற்கரிகள் அவனுக்குள்ளே இல்லாமல் இருக்கிற சமயத்தில் அந்த ரட்சிக்கப்பட்ட நிலைமையினுடைய காரியங்கள் மாறி மாறி என்னாதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கண் பார்வை தெரிஞ்சது மீண்டும் அவனுக்கு கண்ணு குருடாகி போச்சு. இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய பேர்த்துக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. திறந்தால் மட்டும் போதுமா, தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நடந்து அதுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்போ அதுக்குள்ளே நடக்கிறதுக்கு என்ன வழி? ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, ஸ்நேகம், அன்பு இவைகள் நம்மளுக்குள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நாம் நடக்க முடியும். அப்போ இந்த நற்கிரியல் இல்லாமல் இருக்கும் பொழுது அல்லது ஆவியின் கிரியல் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினுடைய நற்கிரியல் நம்மளுக்குள்ளே இல்லாமல் இருக்கும்போது அல்லது கனிகள் ஆவியினுடைய கனிகள் நம்மளுக்குள்ளே இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் மனம் திரும்பி இருந்தாலும் அவன் கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமை அநேகருடைய நிலைமை இப்படித்தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மனம் திரும்பியிருக்காங்க, பைபிளில் நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்குது, தேவனுடைய ராஜ்யத்தை எல்லா காரியங்களையும் உணர்ந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஆவிக்குரிய கனிகள் நற்கிரியைகள் இல்லாதபடியினாலே அந்த கண் பார்வை தெரிஞ்சது என்னாச்சுன்னா திரும்பியும் கண்ணு குருடாக போச்சு. பிறவிலேயே குருடனாக இருக்கிறவனா சீக்கிரம் சோகப்படுத்திடலாம். இந்த கண் தெரிஞ்சிட்டு இருந்துட்டு குருடானவனை சோகப்படுத்தணும் முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ கண் இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் கண் கொடுக்குறாங்க, அவங்களாம் பிறவி குருடர்கள். பிறவி குருடர்களுக்கு அந்த கண்ணை எடுத்துட்டு வேறு நல்ல கண் வச்சா நிறைய பேர்த்துக்கு பார்வை தெரியுது. ஆனால் கண் சுருகி போன குருடனுக்கு புது கண்ணை வச்சா அவனுக்கு தெரியுமா? தெரியாது. காரணம், கண் எல்லாமே முழுவதும் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆ, அதான் அந்த அந்த கதை, அந்த கதை பாருங்க எப்படி பேசுது பாருங்க. ஆவிக்குரிய காரியத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் வந்து எப்படி உணர்த்தப்படுதுன்னு பாருங்க. அப்படியாக இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்டு 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 தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறான் பார்க்குறான், கண்ணு தெரிஞ்சிருக்கேன், நான் நல்லா நடக்கிறான், சீராக நடக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் நற்கிரியில் இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். இந்த கண் சொருகி போன குருடனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நாள் முழுவதும் என் கரத்தை நீட்டினேன், ஒருவனாலும் கவனிக்கவில்லை. என்னமோ தேடிட்டு இருக்காங்க. ஆவிக்குரிய நிலைமையில் கண் தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான்? இதையோ தேடிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாதிரி ஜனங்களை பார்த்து என்ன ஆண்டவர் என்ன கேட்குறாரு? நாள் முழுவதும் என் கரத்தை நீட்டினேன், ஒருவனாகிலும் கவனிக்கவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படியாக இன்றைக்கு காரணம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவங்களாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது கூட கொடுக்கப்படும் சொல்கிற காரியத்தை முதல்ல வாங்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனை தான் ரொம்ப கஷ்டம். அதனால் எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை அடையினா கொஞ்சம் கஷ்டம். அப்போ தேவனுடைய வசனத்தின்படி அந்த முறையான வழியில் போனால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வழி வந்து குறுகலும் நெருக்கமாக இருக்கிறது. அந்த வழியை வந்து கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்ன்றது, விசாலமான வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைக்கப்பட்டவர்கள்னால் எல்லாரும் மறுபடியும் பிறந்திருப்பாங்க. ஆனால் மறுபடியும் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் கண் தெரியுதான்னு கேட்டால் ஒரு சில ஆளுகள் தான் கண் தெரியும். அந்த கண் தெரிகிற ஆளுகள் தான் சிலர்னு சொல்கிறது. அப்படியாக அநேக பேர் கண் தெரிஞ்சு அவங்களுக்குள்ள ஆவியின் நற்கிரியில் இல்லாதபடியினால் மீண்டும் அவர்களுக்குள்ளே கண் குருடாகி முன்னிலைமையிலும் பின்னிலைமை மோசமாக இருக்கிறது. அப்படி ஆவிக்குரிய நிலைமையில் நற்கிரியைகள் நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா நம்மளுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற பிரவேசனம் நம்மளுக்கு நிச்சயமாய் கிடைக்கும், அல்லது பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அப்படியாக இன்றைக்கி ஆவிக்குரிய நிலைமையில் மறுபடி பிறந்தவங்க நிறைய பேர்த்துக்கு கண் தெரிஞ்சிருக்குது. கண் தெரிஞ்சிட்டு நான் பார்க்குறேன், எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அது தெரியுது, இது தெரியுது அப்படிங்கும்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் கண் தெரிஞ்சவங்களுக்கு ஆவியினுடைய நற்கிரியில் இல்லாதபடியினால் அவன் கண் குருடாக போச்சு. கண் தெரிஞ்சிட்டு இருந்துட்டு குருடாக போனவனை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்கள மனம் திரும்புறது ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டு ஆமாம் பரமையவே ருசி பார்த்து கண் சொருகி போன குருடனுக்கு கண்ணை புதுப்பிக்கிறது கூடாது காரியம். அதனால் நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த பார்வையை நாம் திரும்பவுமாக நற்கிரிகள் செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆமாம், தக்க வச்சுக்கணும். அப்படி இன்றைக்கி நான் குருடனாக இருக்கேன்னு யாராவது உணர்ந்தாங்கன்னா அவங்க திரும்பி மறுபடி பறந்து அவங்களுக்கு தேவனுடைய தரிசனத்தை காண முடியும். இப்போ என்ன பிரச்சனைனா, நான் பார்க்கிறேன், நான் காண்கிறேன், எனக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுகிற சமயத்தில் அவன் மீண்டும் குருடனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் காண்கிறேன் என்று சொல்லுகிறபடியினால் நீங்கள் குருடனாக இருக்கிறீர்கள். அப்போ ஒரு மனுஷன் வந்து நான் குருடனாக இருக்கிறேன், ஆவிக்குரியின் நிலைமையில் நான் குருடனாக இருக்கேன்னு உணர்ந்து அவன் மனம் திரும்பி ஆவியில் மறுபடியும் பிறந்தானா, அவனுக்குள்ள திரும்பவும் ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு திறக்கப்படும். சோத்திரம். எண்ணாகமம் 24:4 24:4
தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது.
போதும் போதும். கர்த்தர் அருளும் வார்த்தைகளை கேட்டு, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவன் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது எல்லாருக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. திறக்கப்பட்ட உடனே என்ன செய்கிறான் மனுஷன்? ஒருத்தனுக்கு ஒரு நன்மை கிடச்சிருச்சு, அவன் என்ன பண்ணுவான்? முதலாவது ஆண்டவரை தொழுது கொள்ளுவான். தன்னால் நான் பாவியாக இருந்தேன், ஆண்டவரே இவ்வளவு நாள் என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக இருந்துச்சு, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவான். அப்போ அப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள் தாழ விழும்பொழுது என்ன அர்த்தம்? தாழ
விழும்பொழுதுனா
முகங்குப்புற விழுந்து, ஒரு பைபிளில் சொல்லியிருக்கு முகங்குப்புற விழுந்துன்னு இருக்கு, ஒரு பைபிளில் சொல்லியிருக்குது மனம் திரும்பின்னு சொல்லியிருக்கு. எப்படி இருந்தாலும் சரி, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது அவன் அதற்கு கீழ்ப்படிந்து அதற்காக மனம் திரும்பி இருந்தானா, அது மனம் திரும்புகிற நற்கிரியில் அவனுக்குள்ளே இருந்தால் அவனுக்குள்ளே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் பேசுறதுக்கு ஆரம்பிப்பான். ஆமாம், நிறைய பேர் கண்ணு குருடனாக இருக்கிறவன் நிறைய பேர் ஊமையனாக இருப்பான். என்றைக்கு கண் பார்வை தெரியுதோ அன்னைக்கு என்ன சொல்லுவான்? அந்த தெரியுது, பச்சை கலராக இருக்குது, வெள்ளை கலராக இருக்குது, சிகப்பு கலராக இருக்குது, இப்போ தான் பேசுறதுக்கு ஆரம்பிப்பான். ஆவிக்குரிய குருடர்களுக்கு ஏன் தெளிவான பேச்சு வரமாட்டேங்குதுன்னா, அவன் பார்க்கறது தான் சொல்ல முடியும். தெரியும், பல்லவ ராஜ்யத்தை ஆசீர்வாதத்தை தேடச்சேன்னா பூமிகிரி ஆசீர்வாதத்தை தேடுறது, ஆசீர்வாதத்தை தேடிட்டு இது பல்லவ ஆசீர்வாதம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஆவிக்குரிய கண்கள் தெரிஞ்சாதான், ஆவிக்குரிய தரிசனத்தை கண்டாதான், கண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தான் அவனுடைய வாய் திறக்கப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக பேசுவதற்கு வாய் திறக்கப்படுவதற்குண்டான முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் மனம் திரும்பி தேவன் அருளின வார்த்தைகளை கேட்டு அதற்காக தாழ விழுந்து அதற்கு கீழ்ப்படுகிற பொழுது அவனுடைய வாய் அவனுக்குள்ளே திறக்கப்படுகிறது. அப்போ அவன் பார்க்குறதெல்லாம் கரெக்டாக க்ளீனாக சொல்கிறான், இப்படி இருந்தது, நான் இப்படி கீழ்ப்படிஞ்சு இப்படி நடந்தேன், இப்படி இப்படி நடக்கும்போது இந்த ஆவியின் கனிகள் நாம் கொடுக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே இப்படி இப்படி நன்மையான காரியங்கள் வருகிறது, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய் திறந்து பேசுகிறான். என்ன ஆகும்? 24:16
போதும்.
அப்ப தேவனுடைய அறிவினால் ஒருத்த மனம் திரும்பும் பொழுது, அந்த அறிவுக்கு அவன் கீழ்ப்படுகிற பொழுது அவனுக்கு கண்கள் திறக்கப்பட்டு அவன் பேசுகிறான். அப்ப தேவன் விளம்பின வார்த்தைகள் அதை விட்டு போட்டு மனுஷன் என்ன பண்ணுறான்? நிருபங்களில் இருக்கிற வார்த்தைகளை எடுத்துக்குவான், சத்திர புஸ்தத்தில் இருக்கிற வார்த்தைகளை எடுத்துக்குவான், உலக கதை எடுத்துக்குவான். முதலாவது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அது என்ன அப்படின்னா, மோசேயோட புஸ்தகத்துலேயும் சுவிசேஷங்கள்லேயும் அது இருக்குது. அப்போ இந்த வார்த்தைகள்னாலே ஒரு மனுஷன் மனம் திரும்பி தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லது பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவன் தெளிவாக பேசுவான். அப்போ ஆவிக்குரிய குருடனாக இருக்கிறவன் இன்னைக்கு ஏன் வந்து தெளிவாக பேச முடியலன்னா, அவன் ஆவிக்குரிய தரிசனங்களை பார்க்குறான் ஆனால் அது தெளிவாக தெரிய மாட்டேங்குது. காரணம், ரொம்ப தூரத்தில் தெரியுது. ஒரு பொருள் ரொம்ப தூரத்தில் தெரியும்போது எப்படி இருக்கும்? மங்களாக இருக்கும், மங்களாக இருக்கும், அதுடைய உருவம் தெளிவாக நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கண் திறக்கப்பட்டதற்கு அப்புறம் நாம் தேவனுடைய ஆவியினுடைய கிரியைகளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது அந்த மங்களாக இருக்கிற நிலைமை மாறி நம்மளுக்கு அந்த பொருளுடைய உருவம் என்னங்கிறது தெளிவாக நம்மளுக்கு தெரியும். அப்போ தெளிவாக நம்மளுக்கு தெரியும் பொழுது நம்ம அதைய சொல்ல முடியும். அப்போ இன்றைக்கி ஆவிக்குரிய நிலைமையில் மறுபடியும் பறந்து ஆவியினுடைய நற்குறிகள் இல்லாதபடியினால் நான் தரிசனத்தை பார்த்தேன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி அநேகம் பேர் குருடராக இருக்கிறாங்க. அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறபடியினால் அவருடைய வாய் வந்து ஊமையாக இருக்கிறது, பேச முடியாமல் இருக்கிறார்கள். அப்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானிக்கும் பொழுது அல்லது மனம் திரும்புகிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற பொழுது நம்முடைய வாயும் திறக்கப்படுகிறது. மத்தேயு 12:22 பாருங்க எப்படி கண்ணு தெரியுது. இதுலயே தெரிஞ்சு போச்சு எப்படி இது. அப்ப நீங்க வந்து காது கேட்காதவங்களை பார்த்துருப்பீங்க. காது கேட்காதவங்க நிறைய பேர் ஊமையா இருப்பாங்க. இல்லை, காது கேட்குறவங்க அநேகம் பேர் ஊமையாக இருப்பாங்க. ஆனால் கண்ணு தெரியாதவங்க ஊமையாக இருப்பாங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு குருடன் ஒரு சொப்பனம் பார்த்தான். ஆமாம், அது போய் செவிடங்கிட்ட சொல்றான். செவிட வந்து ஊமையை கிட்ட சொல்றான். என்ன புரிஞ்சிருக்கோம் அந்த கதை? அது என்ன புரியும்? அப்ப இங்க வந்து நம்ம வேதத்துல பாக்குறோம், குருடனும் ஊமையுமான ஒரு ஆவி. இது விசேஷமான ஆவி. இந்த ஆவி ஆவியில மறுபடியும் பிறந்தவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். குருடனாகவும் இருப்பான், ஊமையனாகவும் இருப்பான். ஆவிக்குரிய நிலைமையில குருடன், ஆவிக்குரிய நிலைமையில ஊமை. உலக காரியங்களை நல்லா பார்ப்பான் இல்லையா? ஆவிக்குரிய குருடனாக இருக்கிறவன் உலக காரியங்களை தெளிவாக பார்ப்பான். ஆவிக்குரிய நிலைமையில ஊமையாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? உலக காரியங்களை நல்லா பேசுவான். அப்போ ஆவிக்குரிய நிலைமையில ஊமையாக இருக்கிறவன் ஊர் கதையை நல்லா பேசுவான். ஆவிக்குரிய குருடனாக இருக்கிறவனை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்கள் இல்லாமல் உலக காரியங்களை பேசுகிறவனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவன் ஆவிக்குரிய குருடன்ட்டு. ஏன்னா இந்த குருடனுக்கு வந்து ஊமையான ஒரு ஆவி இருக்குது. தேவனுடைய காரியங்களை பேச முடியாதவன் தான் ஊமை. என் குரு இல்லை வசனம் சொல்லியது, குருடன் யார், ஊமைய செவிடன் யார், ஊமையன் யாருன்னு சொல்லும்போது ஆண்டவர் யாரை சொல்கிறாரு? ஆ, ஊமையை வந்து யாரை சொல்கிறாரு? அது அவனை தான் சொல்கிறாரு. செவிடனுங்கிறது யாரை சொல்கிறாரு? அது ஊழியக்காரனை தான் சொல்கிறாரு. அப்படியாக இங்கே தேவன் வந்து அந்த குருடனும் ஊமையமானவனை சமமாக்கும்போது அவனுக்குள்ள இருக்கிற குருட்டுத்தன்மை போயிடுச்சு. குருட்டுத்தன்மை போனதுக்கப்புறம் அவன் கண் திறக்கப்படுது. திறக்கப்பட்டதுக்கப்புறம் அவன் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி நிறைய பேருக்குடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலைமையில் குருட்டுத்தன்மை இருக்குது. அந்த ஆவிக்குரிய குருடு நீக்கப்பட்ட உடனே, ஆவிக்குரிய தரிசனம் கிடைச்ச உடனே அவன் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடுறான். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஞானமாய் பேசுவதற்கு தடையாக இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் குருடனாய் ஆவிக்குரிய நிலைமையில் குருடனாயிருக்கிறான், ஆவிக்குரிய நிலைமையில் ஊமையனாகவும் இருக்கிறான். ஆவிக்குரிய காரியங்களில் ஊமையனாக இருப்பதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஆவிக்குரிய நிலைமையில் குருடனாக இருக்கிறான். ஆவிக்குரிய நிலைமையில் குருடனாக இருக்கிறனால தான் சரியான காரியங்களை பார்த்து உணர்ந்து தெளிவாக பேச முடியல. இங்கே தெரிகிற மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லுவானவடியா தெளிவாக பேச முடியாது. அதனால் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை இருக்கும் பொழுது அவன் ஆவிக்குரிய நிலைமையில் அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியாமல் ஊமையர்களாக இருப்பார்கள். மார்க்கு 8:22-26 வரை.
அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்.
ஆ, போதும். இங்கே ஒரு குரல் நான் பார்க்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை கிராமத்துக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. பாண்டவர் வந்து ஒரு குருடனை சுகமாக்குறதுக்கு எளிமையாக சுகமாக்க முடியும். ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அந்த குருடனை பார்த்து பார்வையடையாவேன்னு சொன்னால் போதும், பார்வை அடைஞ்சிருவான். ஏன் இந்த மனுஷனை ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா அவனை கிராமத்துக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது. ஆமாம், பண்ணியிருக்கலாம்ல. ஏன் அந்த மாதிரி செய்கிறாரு? கரெக்ட், ஒரு காரணம். அதுக்கப்புறம் வேறக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? கடைசியாக சொல்கிறாரு, ஏன் அந்த கிராமத்தை விட்டு அவனை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்கிறத கடைசியில் இருக்கிற வார்த்தையில் இருக்குது. என்ன, ஏன் சொல்ல வேண்டாங்கிறாரு? ஆ, கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கவும் கூடாது, ஒருத்தங்கிட்டையும் சொல்லக்கூடாது. இல்லையா? ஆஹா, இவன் சொல்லக்கூடாதுனால வீட்டுக்குள்ள அனுப்பிடுறாரு. ஆ, அப்போ என்ன காரணம்? போகிறான், ரைட்டு. ஆனால் கிராமத்துக்குள்ளே போக வேண்டாரா? அப்போ இந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் யாரு? எல்லாம் குருடனுங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே குருடனுங்க. ஒருத்தன் மட்டும் அவன் குருடனாக இருக்கிறேன்னு உணர்ந்துருக்கிறான். மற்றவன் எல்லாம் குருடன், ஆனால் அவன் கண்ணு தெரியுது தெரியுதுன்னு உட்காந்துருக்கிறான். இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய நிலைமையில தான் இது கண்டுபிடிக்க முடியும். குருடன கிராமம், எது குருடன கிராமம்? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம். அப்ப இவனை சுகமாக்குறதுக்கு என்ன பண்றாரு? கிராமத்துக்கு வெளியே கூட்டிட்டு போறாரு. கிறிஸ்தவ சமுதாயத்தை விட்டு ஒருத்தன் வெளியே வந்தாதான் அவனுக்கு கண் பார்வை கிடைக்கும். வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு? தரையில் எச்ச துப்பி அவன் கண்ணில் பூசுகிறாரு. இல்லை இல்லை, தரையில் எச்ச துப்பல, இல்லை இல்லை, கண்ணுலேயும் நேராக துப்புறாரு. ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்தில் அது வருது. ஆமாம், இது வந்து என்னென்னா கண்ணுலேயும் எச்சை துப்புறாரு. கண்ணில் யாரையும் எச்சை துப்புனா யாரோ பார்த்தா சும்மா இருப்பாங்களா?
என்ன
அர்த்தமா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் என்னவா இருக்கும் இந்த அர்த்தம். அப்படின்னா நீ ஏன் குருடனாக இருக்கிற அப்படிங்கிறத அவனை கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்லியிருக்கார். எச்ச துப்புனார் அப்படின்னாவே அவனை கடிந்து கொண்டு பேசியிருக்காருன்னு அர்த்தம். ஆ கரெக்ட். அதனால் அவன் குருடனாக இருக்கேன்னு உணர்ந்துருக்கிறான். அவனை உணர்ந்ததுனால இவனுக்கு முன்னால் சோகப்படுத்தினோம்னா இவனெல்லாம் சேர்ந்து பாதியில் கெடுத்து விட்டுருவானுகா, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளியே கொண்டு போய் நேராக கண்ணில் எச்சை துப்பிட்டார். அப்படின்னா நீ ஆவிக்குரிய நிலைமையில் குருடனாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கடிந்து கொண்டு எச்சரித்து அவங்ககிட்ட புத்தி சொல்லியிருக்கார். புத்தி சொன்னன்னு என்னாச்சு, எதையாவது பார்க்குறியான்னு சொல்லி கேட்கும்போது அவன் மனுஷனை மரம் போல் பார்க்குறான். அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதோ நடமாடிட்டு இருக்குது, ஆனால் உருவம் தெரிய மாட்டேங்குது. ஆவிக்குரிய நிலைமையில் நடக்கிற மனுஷரில் மரம் போல்
பார்க்குறான்.
ஆமாம் ஆமாம். திரும்பவும் அவன் கண்ணு மேலே கையை வச்சு என்ன பண்ணுறாரு, திருப்பி எதாவது பார்க்குறான்னு சொன்னால் அவன் நடக்கிற மனுஷர்லை நடக்கிறது போல் பார்க்குறாங்கிறான். அப்போ ரெண்டு தடவை அவனுக்கு சுகமாக்க வேண்டியதாக இருக்குது. ஆ தெளிவாய் கண்டான். அப்போ கிராமத்துக்குள்ளே பிரவேசம் செய்யாமலும் இந்த கிராமத்தில் இருக்கிற யாருக்கு சொல்லாமலும் நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டார். ஏன்னா கிராமத்துக்குள்ளே பிரவேசம் இருந்தானே என்னாகும், எப்படி சுகமாக்கினான்னு கேட்டிருப்பான். அவன் கண்ணில் எச்சை துப்பியிருப்பான். ஐயா ஐயா கண்ணில் எச்சை துப்புனார், அது என்ன இப்படி பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சண்டைக்கு நின்றுருப்பானுங்க. அப்போ அந்த கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்கிற அந்த ஆலோசனை வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால் அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் அவனுக்கு மட்டும் அவனுடைய பாவங்களை கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்லி அவனுடைய ஆவிக்குரிய பார்வை வரம்படி செய்து அவனை அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இது சொல்லாத, நீ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி
அனுப்பிவிட்டார்.
ஆமாம் அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாரும் வந்து ஆவிக்குரிய கூட்டன்னு சொல்லி உணர்றவங்களுக்கு ஆவிக்குரிய பார்வை இன்னைக்கு தயாராக இருக்குது. நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் குருடன் என்று சொல்லுகிறார். அப்படியாக யார் குருடனாக இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் போகும்போது அவர்கள் குருடனாக ஆனதுக்கு காரணம் என்னங்கிறது தேவனுடைய வார்த்தைகள் மூலம் எச்சரித்து புத்தி சொல்லி கடிந்து கொண்டு உபதேசித்து அவருடைய பார்வை மறுபடியும் திறக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையின் மூலம் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அப்பொழுது இவன் எல்லா மனுஷர்களையும் தெளிவாக பார்க்கிறான். தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் திரும்பவும் அந்த புளிச்ச மாவனுடைய அல்லது அந்த ஆவிக்குரிய குருடன் வாசம் பண்ணுற இடத்துக்கு போனோம்னா திரும்பவும் நீ குருடனாக தான் மாறுவ, அதனால் திரும்பியும் அந்த இடத்துக்கு போகாமல் நீ வந்து உன்னுடைய வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்க. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு ஆவிக்குரிய கண்கள் வந்து திறக்கப்பட்டிருக்குது. திறக்கப்பட்டன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய குருடர்கள் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு போகும்போது கொஞ்ச நாள் ஆனான்னா இவனும் குருடனாக மாறிடுறான். காரணம் ஆவிக்குரிய நற்கனிகள் அங்கே இல்லை. அப்போ கண் பார்வை தெரிகிறவனாக இருந்தாலும் ஆவிக்குரிய நற்கனிகள் ஒரு மனுஷனுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். அப்போ திரும்பவும் இந்த மனுஷன் அந்த கிராமத்துக்குள்ளே போயிருந்தாலும் என்ன இருக்கும், இவனுக்கும் கண் சொருகி போன குருடனாக இவனும் மாறியிருப்பான். அதனால் அந்த கிராமத்துக்குள்ளே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. மார்க்கு 10:46-52. மார்க்கு 10:46.
அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகி இயேசு வருகிறான் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான்.
பாருங்க, இங்க இருக்கிற குருடன் சோமாகறான். சோமான என்ன பண்றான், அவனை கூட்டத்தோட கலந்துக்கிட்டான். அப்போ இங்கே ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு குருடனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறார். அந்த குருடனை நீ நம்ம கூட வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். அப்போ இந்த குருடனுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் பிச்சை கேட்குறான். அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் குருடனாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் பிச்சை கேட்பாங்க. என்ன அர்த்தம்? தேவனுடைய காரியங்களை அறிய வேண்டும். இதனுடைய பொருள் என்ன, அதனுடைய பொருள் என்ன, நான் குருடன் இருக்கிறேன், தேவனுடைய காரியங்களை எனக்கு போதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்பான். அதான் பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுக்கிறதுனா தேவனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை எனக்கு சொல்லி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவனுடைய காரியங்களை நான் அறிய வேண்டும், இவைகளை எனக்கு சொல்லி கொடுங்கள், நான் குருடனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஆளுகளையும் பார்த்து பிச்சை கேட்டுருப்பான். இப்படி பிச்சை கேட்டுட்டு இருக்கிற ஒரு மனுஷனப்பா இருக்கிற வழியாக இயேசு கிறிஸ்து போகிறாரு. அப்போ போகிறான்னு சொல்லி செய்தி தெரிஞ்சோடனே என்னாச்சு, அவன் உடனே சத்தம் போடுறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும்மா, இறங்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போடுறான். ஜனங்க அதட்டுறாங்க, திரும்பவும் அதிகமாக சத்தம் போடுறான். ஆண்டவருக்கு அது கேட்கும்படியாக அவருடைய அந்த குருடனுடைய சத்தம் வந்து அங்கே போய் கேட்குது. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லா ஜனங்களையும் நிறுத்திட்டு அந்த குருடனை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அந்த குருடனை கூப்பிட்டு வர சொன்ன நாம் என்ன, ரொம்ப வேகத்தில் போகிறான், எப்படியா எனக்கு பார்வைக்கு சுகம் கிடச்சிரும், நான் பார்வை அடைஞ்சிருவேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு போகிறான். அப்போ ரொம்ப சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு வேகமாக போகும்போது அவனுக்கு ஒரு காரியம் தடையாக இருந்தது. ஆமாம், மேல் வஸ்திரம் வந்து அவனுக்கு தடையாக இருந்தது. அந்த மேல் வஸ்திரத்தை அவன் தூக்கி போட்டான். தூக்கி போட்டு ரொம்ப வேகமாக ஓடுறான். போனோடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவன் சொல்கிறான், நான் பார்வையடைய வேண்டும். அப்போ உடனே ஆண்டவர் அவனை சுகப்படுத்துகிறாரு, திருப்பி அந்த கூட்டத்தோட போகிறான். அப்போ இது வந்து ஆவிக்குரிய நிலைமையில் குருடாக இருந்த ஒரு மனுஷனை சுகப்படுத்தினது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஆவிக்குரிய நிலைமையில் நிறைய பேர் குருடனாக இருக்காங்க. ஆவிக்குரிய நிலைமையில் குருடனாக இருக்கிறன்னு ஒத்துக்கிட்டு அநேகம் பேர்கிட்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் உண்மையான தேவனுடைய வசனம் அவர்கள் பக்கத்தில் வருகிற பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின்படி நல்லா கண் பார்வை திரைக்கும்படி எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு அவன் ரொம்ப அதிகமாக ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அவனை கூப்பிட்டு அவனை சுகம் கொடுக்கறதுக்கு ஆசையாக இருக்கார். அப்போ இந்த மேல் வஸ்திரம் ஒன்று தான் இவனுக்கு இடைஞ்சலாக இருக்குது. மேல் வஸ்திரத்தை தூக்கி போடுறதுனா என்ன அர்த்தமாக இருக்கும்? இல்லை, ஆவிக்குரிய நிலைமையில் மேல் வஸ்திரம்னா மேல் வஸ்திரம்னா அது இல்லை. மேல் வஸ்திரம் சொன்னால் இந்த உலகத்தில் சம்பாதிச்சது, படிப்பு, செல்வம், பெருமை, சுயநீதி, உலகத்தில் இருக்கிற படிப்பு, சுயநீதி, பெருமை, இந்த உலகத்தில் சம்பாரிச்சுது எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடித்தாதான் அங்கே தேவனுடைய சமூகத்திலே பார்வை அடைய முடியும். ஆமாம், அப்போ வாஸ்தவமாக ஒன்று தான் சொன்னாங்க, மேல் வஸ்திரங்கள். ஆமாம் ஆமாம், மேல் வஸ்திரங்கள் பலவே இருக்குது. உலகத்தினுடைய பெருமை, ஆசை, கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்து நிச்சயம் தான் மேல் வஸ்திரம். அதை தூக்கி வீசணும். அதை தூக்கி வீசினாதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அப்போ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டன்னா இயேசு கிறிஸ்து கூட நாம் நடந்து போக முடியும், அந்த கூட்டத்து கூட நடந்து போக முடியும். அப்போ ஆவிக்குரிய நிலைமையில் நாம் குருடனாக இருக்கிறது உண்மைதான், நான் குருடனாக இருக்கேன்னு அநேகர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டது உண்மைதான். தேவனுடைய வார்த்தை நம்மளை சுகம் கொடுக்கும்போது நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் சம்பாதிச்ச எல்லா உலகத்தினுடைய பெருமை எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சுட்டு வந்தால் தான் நாம் பாவி அடைய முடியும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவனுடைய விசுவாசம் என்ன, மேல் விசிறத்தை விசிறி அடித்தது தான் அவன் விசுவாசம். உன்னை இழக்கிறான், நான் இது இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். தூக்கி போட்டுறான். கண்ணு பார்வை திறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க. அதனால தான் கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் கண்ணில் வெச்சை துப்புனது. இவ்வளோ நாள் படித்து படித்து இந்த வசனத்துக்கெல்லாம் என்னமோ அர்த்தம் நினச்சிட்டு இருந்தான். இப்போ தான் நம்மளுக்கு உண்மையாகவே புரியுது. ஆனால் புருடா யார் இருக்கிறது, இதில் எப்படியாவது ஒரு வகையில் பார்வை அடைஞ்சால் நல்லது தான். சோத்திரம். அப்ப புருடன் பார்வை அடைஞ்சிருந்தானே உடனே பேசறதுக்கு ஆரம்பிக்கணும். பேசாம அப்படியே இருந்தோம்னா நம்மளுக்குள்ள காரியங்களை தெளிவா பார்க்கலன்னு அர்த்தம். சோத்திரம். அதனால நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், அப்போ உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வந்து மேல் வஸ்திரத்தை எரிஞ்ச, அதனால் நான் உனக்கு என்ன செய்யணும். அப்போது ஆண்டவரே, நான் மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு நான் வேகமாக ஓடி வந்தேன், எனக்கு பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவன் பார்வை அடைஞ்சு அவன் இயேசுவோடு கூட நடந்து போகிறான். சோத்திரம். லூக்கா 18:35-43 வரை.
அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரனாய் இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள்.
இந்த இப்போ இந்த குருடன்களில் பல வகையான குருடனுங்க சுகமானதை நம்ம பார்க்குறோம். இதில் யாருக்கு ரொம்ப ஈஸியாக சுகம் கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் யாருக்கு கிடச்சிருக்குது, இல்லை பல வகையான குருடன்களை நம்ம பார்க்குறோம். இந்த பல வகையான குருடன்களில் ஒரு குறிப்பிட்ட குணாதிசயம் இருக்கிற குருடன்களுக்கு ரொம்ப எளிமையாக பார்வை கிடச்சிருது. அது கரெக்ட். அதுக்கு முன்னால் என்ன ஒரு விசேஷமான குணாதிசயம் இருக்கு, நிறைய குருடன்களை நாம பார்க்கறோம். இப்போ நாம ஒரு குருடனை பார்க்க போறோம். சரி, ரைட்டு. சரி, இல்லை எல்லாருமே விசாரித்து கேட்குறாங்க. ஆனால் இங்கே குறிப்பிட்ட ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குருடனுங்கெல்லாம் சுகமானதில் குறிப்பிட்ட வகையான குருடன்களுக்கு ரொம்ப எளிமையாக ஆண்டவர் பார்வை கொடுத்துருக்கார். பார்வை கொடுத்து அவனை திருப்பியும் அவன் தன்னுடைய கூடவே கூட்டிகிட்டும் போகிறாரு. அதெல்லாம் காரணமில்லை, இல்லை அதெல்லாம் காரணமில்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இல்லை அதுவும் இல்லை, இந்த குருடா பிச்சை எடுக்கிற குருடா. நிறைய குருடா பிச்சை எடுக்க மாட்டாங்களே, நிறைய குருடன் பிச்சை கேட்க மாட்டாங்க. இப்போ கிராமத்தில் இருக்கிற ஒரு குருடனை கொண்டு வந்து காமிச்சாங்க, அவன் பிச்சை எடுக்கிறவனா இல்லை, ஒரு குருடனாக இருக்கான்னு கொண்டு வந்தாங்க. அவனை என்ன பண்ணுறாரு, எச்ச துப்புறாரு, சோகமாக்குறாரு, கிராமத்துக்குள்ளே போகாத நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லி தரத்தி விட்டுறாரு. ஆனால் பிச்சு எடுக்கிற குருடனை பார்த்து என்ன பண்ணுறாரு, அவனை சுகப்படுத்தி கூடையே கூட்டிகிட்டு போகிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் ஆவிக்குரிய குருடனாக இருப்பாங்க, ஆனால் பிச்சை எடுப்பாங்களா அப்படின்னு ஆவிக்குரிய நிலைமையில் பிச்சை எடுக்கிறது. ஆவிக்குரிய நிலைமையில் எனக்கு இந்த காரியத்தை தெரியணும், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் தெறியணும், நான் வந்து குறைந்த அறிவுள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு ஆவிக்குரிய தரிசனம் இல்லை, நான் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மனப்பக்குவம் இருக்கிறவன் தான் பிச்சை எடுக்கிறவன். நிறைய பேர் என்ன பண்ணுவான், குருடனாக இருந்துக்கிட்டு பிச்சை எடுக்க மாட்டான், ஆ எனக்கு நான் நல்லா பணம்
வச்சிருக்கேன்,
ஆமாம் எனக்கு எல்லாம் தெரியும், குருடனாக இருந்துக்கிட்டு எனக்கெல்லாம் தெரியும், நான் போய் ஏன் இதை போய் அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஏன் இந்த சர்ச்சுக்கு போய் கேட்டுக்கணும், ஏன் இதை பைபிள் படித்து நான் தெரிஞ்சுக்கணும், அவங்க பிரசங்கத்தை ஏன் நம்ம போய் கேட்கணும், எனக்கு எல்லாம் தெரியுமா, நான் தான் படிச்சிருக்கிறேன்னே அப்படின்னு சொல்கிற ஒரு வரட்டு கௌரவம் இருக்கும். அப்படி வரட்டு கௌரவம் இருக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் என்றைக்கும் திறக்கப்படாது. அப்போ ஆவிக்குரிய நிலைமையில் பிச்சை எடுக்கிற மனப்பக்குவம் இருக்கிறவங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் சரியான ஆளை கண்டுபிடிச்சி அவங்க மூலம் அவன் ஆவிக்குரிய பார்வை அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியாக ஆவிக்குரிய நிலைமையில் பிச்சை எடுத்து கொண்டு இருந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து போகும்போது அவன் கேட்குறான், தாவீதின் குமாரனை இறங்குங்கிறான், அதிகமாக சத்தம் போடுறான், உடனே அவரை பார்த்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு, கூட்டிகிட்டு வந்து உடனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்றார். அப்போ இங்கே அவனுடைய விசுவாசம் என்ன, இந்த இடத்துல அந்த மனுஷனுடைய விசுவாசம் என்ன, அதான் கரெக்டு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய விசுவாசம் என்னவா இருந்தது, கரெக்டு அதெல்லாம் கரெக்டு, ஆனால் அவனுடைய நம்பிக்கை என்னவா இருந்தது, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருந்தது, அது இல்லை, அவனுடைய விசுவாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிச்சை எடுத்துட்டே இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சரியான ஆளை நாம கண்டுபிடிக்கலாம், இந்த பிச்சை எடுக்கிற அனுபவம் அதான் அவன் விசுவாசம். அடையல, கரெக்ட், இந்த காரியத்தை தெரியணும், அந்த காரியத்தை தெரியணும், உங்களுக்கு தெரியுமா, இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆளுகிட்டையும் கேட்குறது. எப்படி சுலைமித்தியால் உன்னத பாட்டில், என் நேசரை கண்டீர்களா, ஆமாம் எல்லா இடத்துலையும் கேட்டு கேட்டு தேடி பார்க்கறது. மகதலேனா மரியாள் என்ன பண்ணுறா, தேடுறா, தேடிட்டே இருக்கிறான். அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் தெரிஞ்சுக்கணும்னு மனப்பக்குவம் இருக்கிறவங்க, நான் பெரிய ஆள், நான் போய் இந்த காரியத்தை படிப்பறிவு இல்லாதவங்கிட்ட அல்லது ஏழையாக இருக்கிற இவங்ககிட்ட போயிட்டு இந்த அறிவை நான் போய் தெரிஞ்சுக்கணுமா, எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்துறது. அப்போ தன்னுடைய பணத்தையும் பெருமையும் வச்சு மற்றவங்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு அலட்சியப்படுத்துறது அல்லது உதாசீனப்படுத்துறது. ஆனால் பிச்சை எடுக்கிற அனுபவங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய எல்லா நிலைமையிலிருந்து இறங்கி வந்து நன்மையான காரியங்கள் எங்கே இருந்தாலும் சரி, படிக்காதவங்ககிட்ட இருந்தாலும் சரி, படித்தவங்ககிட்ட இருந்தாலும் சரி, ஏழைகிட்ட இருந்தாலும் சரி, பணக்காரன்ட்டு இருந்தாலும் சரி, எப்படியாவது நன்மையான காரியங்களை கேட்டு தெரிஞ்சு நாம் நன்மை அடைய வேண்டும் என்கிற மனப்பக்கம் இருக்கிறவன் தான் பிச்சை எடுக்கிறவன். பிச்சை எடுக்கிறது தான் அவனுடைய விசுவாசம். ஆவிக்குரிய குருடனாக இருக்கிற அனைவருக்கு இந்த பிச்சை எடுக்கிற மனப்பக்குவம் கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய குருடனாக இருக்கிறவர்கள் யார் யார் பிச்சை எடுக்கிற மனப்பக்குவம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சீக்கிரம் சுகம் கிடைக்கும். சுகம் கிடைச்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தேவனை மகிமைப்படுத்தி அந்த அவரோட கூட ஊழியத்தில், ஆனால் அந்த கூட்டத்தோட கூட்டமாக கலந்து போனாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஊழியத்தில் அவனும் கலந்துக்கிட்டான். ஸ்தோத்திரம். யோவான் 9:1-7.
அவர் அப்புறம் போகையில் பிரபி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்கள் இப்படி பிறந்தான். அதற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரி செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமை நீரினால் சேருண்டாக்கி அதை சேற்றை அந்த சேற்றை குருடனுடைய கண்களிலே பூசி, நீ போய் சீலோவான் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான்.
இங்கே ஒரு குருடன் பார்வை அடைகிறான். இதுல ஒரு குணாதிசயம் இருக்குது, இதில் ஒரு ஆவிக்குரிய ரகசியமும் இங்கே அடங்கியிருக்கு. அப்போ ஆவிக்குரிய நிலைமையில் மற்ற ஜனங்களை வழி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய தரிசனம் இருக்குதாங்கிறத பரிசோதிச்சுக்கணும். அப்போ ஆவிக்குரிய குருடனில் வழி நடத்துறத விட ஆவிக்குரிய நிலைமையில் தரிசனம் நல்லா தெரிகிறவங்கள வழி நடத்துறது ரொம்ப ஈஸி. அப்போ இங்கே வந்து ஒரு குருடனை ஆண்டவர் சுகமாக்குறாரு. இவன் பிறவி குருடன், இவன் பிறவி குருடன், இவனை ஆண்டவர் சுகமாக்குறாரு. எப்படி சுகமாக்குறாரு? இது வந்து பரிசேகர் சதுசேகர் வந்து விதண்டா வாதத்தில் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படிங்கிறத கேட்டு கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார், இவன் செய்த பாவம் இல்லை, என் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய நாம மகிமைப்படும்படி இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய காரியங்களை சொல்லி அப்புறம் என்ன பண்ணுறாரு, தரையில் துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேலே பூசுகிறாரு. பூசி கழுவுன்ட்டார். அப்படி பிறவி குருடன்கள் நிறைய பேர் இருக்காங்க. யார் அந்த பிறவி குருடன்? கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு டைம் பார்வை அடைஞ்சவங்க.
ஆமாம்,
பிறவி குருடன் சொன்னால் இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்காத மனுஷன். பிறவி குருடன் சொன்னால் இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்காத மனுஷன். அப்போ அநேகம் பேர் நம்ம கேட்குற புறஜாதிகள் ஏன் தேவனை அறியாமல் இருக்காங்க? யார் செஞ்ச பாவம், அவர்கள் செய்த பாவமா, அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமா, ஏன் விக்கிரக வழிபாட்டில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய நாமம் மகிமை வெளிப்படும்படிக்கு அவர்கள் குருடராய் பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, உடனே தரையில் எச்ச துப்பி சேருண்டாக்குறாரு. தரையில் எச்ச துப்பி சேருண்டாக்குறதுன்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க பாப்போம். இல்லை தண்ணி ஊற்றி இல்லை, எச்சை துப்பி. ஆ, எச்சை துப்புறாரு. ஆ, கரெக்ட். அவனை கொண்டு வந்தப்பதான் அந்த காரியம் நடந்திருக்குது. ஏன் இவனை மட்டும் இப்படி சுகமாக்குறாரு? ஏன்னா ஒவ்வொருத்தனுடைய குருட்டுத்தன்மை நீங்கிறதுக்கு ஒவ்வொரு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஆவிக்குரிய குருடுத்தன்மை வந்து ஒரே இதில் வந்து சுகம் அடையாது. பல நிலைமையில் ஒவ்வொருத்தரையும் சுகமாக்க வேண்டியதாக இருக்குது. அதனாலதான் பிறவி குருடன் சொல்றாரு. அதான் பிறவி குருடன். பிறவி குருடனுக்கு ரொம்பவே வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அது எல்லாத்துக்கு முன்னாலதான் அதை செய்யறாரு. என்ன அர்த்தம்? எச்ச துப்புறாரு தரையில, ஒன்னும் சேத்த குழப்புறாரு, ஒன்னும் நிறைய எடுத்து பூசிட்டார் கண்ணு. எச்ச துப்புனாருனாவே அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனை கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். கடிந்து கொண்டிருக்க, ஆனா தரையில எல்லாம் எச்ச துப்பியிருக்காரு, பூச்சி விட்டுருக்காரு. அப்படின்னு அவர் அர்த்தம் இருக்குமே. என்ன அர்த்தம் தரையில எச்ச துப்புறாருனா? தரைன்னா என்னவா இருக்கும்? பூமி. பூமினா பொருள் குழப்பறாரு. அவனை கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணின்ற உபதேசத்தை வசனத்துல பல இடங்கள்ல இருந்து எடுக்கிறாரு. பல இடங்கள்ல இருந்து எடுத்து அவன் குருடனாக குருட்டுத்தன்மை இருக்கிற அந்த இடத்துல ரெண்டு பக்கம் பூசுறாரு. பூசிட்டு அவனை என்ன பண்ணுறாரு? நீ சீலாவாம் குளத்தில் போய் கழுவுன்ட்டாரு. சீலாவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் அர்த்தம். அப்போ தேவனால் அனுப்பப்பட்டவர்களுக்கு அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் பார்வை அடைய முடியும். சீலாவாம் குளம், சீலாவாம் குளம்னா தண்ணி வந்து மெதுவாக ஓடுற குளம் அது. அந்த குளத்துக்கு தண்ணி மெதுவாக ஓடி வரும். ஆனால் ரொம்ப சுவையான தண்ணி, குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் நீ போய் உன்னுடைய கண்ணை கழுவுன்னு சொல்லிட்டார். அப்போ சீலவங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வசனத்தில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரான். அப்படியாக தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கண் பார்வை அடைய முடியும். அதுவும் வசனத்தினால் இருக்கிற உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அதை வந்து தேவனுடைய ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ளே வளர்கிற தேவனுடைய வசனத்தை கொண்டு ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் பொழுது தான் அவனுடைய கண் பார்வை அவனுக்குள்ளே மறுபடியும் கிடைக்கிறது. அதனால் சிலவம் தண்ணீருங்கிறது மெதுவாய் ஓடுகிற தண்ணீர். மெதுவாய் ஓடுகிற தண்ணீர்னா ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தியானித்து தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய பார்வை கிடைக்கிறது. அதனால் பிறவி குருடனாக இருக்கிறவர்கள் சுகமடைவதற்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்து தியானிக்கும் போது அவர்களுடைய பார்வை மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கிறது. யோவான் 9:39-41.
அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயர்கள் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியால் உங்கள் பாவம் உடைத்திருக்கிறது, நிலைநிற்கிறது என்றார்.
அப்போதும். அப்ப யார் குருடன், யார் பார்வை அடையாதிருக்கிறவன்? யார் குருடனா? எனக்குள்ள பாவம் இல்லை, நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள ஆண்டவர் குருடங்கிறாரு. நான் குருடன், நான் பாவி அப்படின்னு சொல்லி யார் தன்னை ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக தாழ்த்துகிறார்களோ அவர்களை பார்வை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து எந்த என்ன காரணத்துக்கு வந்தார்னா, காண்கிறவர்கள் குருடராக இருக்கும்படியாகவும் குருடர்கள் பார்வையடையும்படியாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அப்போ குருடனாக இருக்கிறவன் தேவனுடைய வசனத்தை படிக்கும்போது அவன் பார்வை அடைகிறான், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி இருக்கிறவன் அவன் திரும்பவும் குருடனாக மாறுறான். அதனால் நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய தரிசனம் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய கண் தரிசனம் எவ்வளவு தெரிகிறது, அல்லது எவ்வளவு நம் முன்னேறி இருக்கிறோம், அல்லது நம் ஆவிக்குரிய குருடலாக இருந்தால் நம்முடைய குருட்டுத்தன்மையை நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை இப்பொழுது கேட்ட வசனத்திலிருந்து நாம் சிந்தித்து நம்முடைய ஆவிக்குரிய பார்வை கிடைக்கும்படி நாம் முயற்சி எடுப்போம். குருடர்களை வந்து ஆண்டவர் ஒவ்வொரு மாதிரி சுகப்படுத்தியிருக்கார். நாம் வசனத்தில் பார்க்குறோம் அதில் ஏதோ ஒரு குருடனை சுகமாக்குற வழிமுறைகளில் நம்முடைய ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை போகிறதுக்கு ஆண்டவர் வழிமுறைகளை உண்டாக்கி வச்சுருக்கார். அதனால் நம்முடைய ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை எதனால் வந்தது, என்னென்ன காரணங்கள் செஞ்சால் போகும், தேவனுடைய வார்த்தையிலிருந்து எப்படி எப்படி நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நாம் ஆவியில் மறுபடியும் பிறந்தால் நம்முடைய ஆவிக்குரிய தரிசனம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் வசனத்திலிருந்து சிந்தித்து தியானித்து நம்முடைய பார்வையை பெற்றுக்கொண்டால் நாமும் பார்வையடைவோம், மற்றவர்களையும் பார்வையடையும்படி வழி நடத்தலாம். பார்வை அடைஞ்சால் என்ன விசேஷ குணம்னு கேட்டீங்கன்னா பேசலாம். கண் பார்வை நல்லா தெரிஞ்சதுன்னா பேசலாம். எப்படி குருடர்கள் வந்து பேசுவாங்க, ஆனால் ஏதாவது காரியங்களை பார்த்துட்டு அதை விவரித்து பேச முடியுமா, அவங்களால முடியாது. அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் தரிசனங்களை பார்க்குறவர்கள் அந்த ஆவிக்குரிய காரியங்களை தெளிவாக பேச முடியும். அப்போ ஒருத்தன் வந்து மனப்பாடம் பண்ண பிரசங்கத்தை அல்லது மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறது அல்லது எழுதப்பட்ட பிரசங்கத்தையே வாசிக்கிறது அப்படியா இருக்கிறதுனா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய குருடர்கள். அப்போ ஆவிக்குரிய நிலைமையில் தரிசனம் தெளிவாக தெரிகிறவர்கள் நல்ல வியாக்கியானம் பண்ணி தெளிவாக அந்த காரியத்தை ஆவிக்குரிய காரியங்களை மற்றவர்களுக்கு புரியும்படியாக எடுத்து பேச முடியும். அதனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் முதலாவது திறக்கப்பட வேண்டும், அதுக்கப்புறம் நம்முடைய வாயும் திறக்கப்படணும். அப்போ தான் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக நாமும் பெற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் வழி நடத்த முடியும், மற்றவர்களுக்கும் நாம் கண் பார்வை தெரியும்படியாக நாம் ஆலோசனை சொல்ல முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.